இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி
எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDAVENTIST.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
அமைத்து
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, யோசேப்பின் காலத்தில் என்ன நடந்தது? வாட் ஹேப்பன்ட் இன் த டைம் ஆஃப் ஜோசப். நம் தொடர்ச்சியாக கடைசி நாட்களில் என்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்ற தேவ செய்திகளை நாம் படித்து வருகிறோம். இதனாலும் கூட யோசேப்பின் காலத்தில் என்ன நடந்ததோ அது கடைசி நாட்களிலும் நடக்கும் என்ற ஒரு செய்தியை தான் நாம் இந்த நாளில் கூட படிக்க இருக்கிறோம். யோசேப்பின் காலத்தில் என்ன நடந்தது? அநேக சம்பவங்கள் நமக்கு ஞாபகத்திலே வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நம் அனைவருடைய மனதிலும் வரக்கூடியது, யோசேப்பின் காலத்திலே பஞ்சம் வந்தது. இதை நிச்சயமாகவே எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஆதியாகமம் 41:30, 31 அதன் பின், பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வரும், அப்பொழுது எகிப்து தேசம் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும், அந்த பஞ்சம் தேசத்தை பாலாக்கும். இங்கே யோசேப்பு, சிறை கைதியாய் இருந்த யோசேப்பை ராஜா தான் கண்ட சொப்பனத்திற்கு விளக்கத்தை கேட்கிறார். அப்பொழுது யோசேப்பு, அவர் வந்து சிறையிலிருந்து விடுதலை பெற்று அங்கே ராஜாவை சந்திக்கும்படி வருகிறார். அப்பொழுதுதான் அந்த ராஜா கண்ட சொப்பனத்திற்கான விளக்கத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்ன அதனுடைய விளக்கம் என்று பார்க்கும் பொழுது, 7 செல்ல செழிப்பாக தேசம் இருக்கும், அடுத்த 7 பஞ்சம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் யோசேப்புடைய காலத்திலே மிகப்பெரிய ஒரு கொடிய பஞ்சம் வந்தது என்று வேதாகமம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது நம் அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, கடைசி நாட்களிலும் பஞ்சம் வருமா? நாம் வாசிக்கலாம் மத்தேயு 24:7. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் என்று வேதம் அங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இங்கே பார்க்கும் பொழுது கடைசி நாட்களிலே பஞ்சங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நிச்சயமாகவே இப்படிப்பட்ட பஞ்சம் நம் தேசத்திலே அவ்வப்போது வரக்கூடியதை நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம். கடைசி நாட்களில் அநேக இடங்களில் பஞ்சம் வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரிசா மாநிலத்திலே ஒரு காலகட்டத்திலே பஞ்சம் வந்ததை நாம் அறிவோம். ஜனங்கள் அங்கே எலிகளை பிடித்து சாப்பிட்டார்கள் என்ற கதைகளை கூட நாம் வாசிக்கின்றோம். அதே போலவே பல தேசங்களில் அநேகர்கள் பஞ்சத்தால் வாடி ஜீவனை விட்ட கதைகளையும் நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் கடைசி நாட்களில் பஞ்சம் வரும் என்று சொல்லப்பட்ட அந்த சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏன் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், 2019 இந்த கொரோனா வைரஸ் வாயிலாக அநேக குடும்பங்கள் கீழே வந்ததை நாம் பார்க்கிறோம். அநேகருடைய இல்லத்திலே பஞ்சம் ஏற்பட்டதை பார்க்கிறோம். ஜலப்பிரளயம், வெள்ளங்கள் வரும்பொழுது கூட பஞ்சங்கள் அங்கே வரக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் கடைசி நாட்கள் இந்த பஞ்சங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறதா என்றால், நிச்சயமாகவே ஆண்டுடைய வருகை மிக சீக்கிரத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த பஞ்சம் மாத்திரம் வராது, இன்னொரு பஞ்சம் வரும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆமோஸ் 8:11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். யோசேப்புடைய காலத்தில் எப்படி பஞ்சம் வந்ததோ கடைசி நாட்களிலும் பஞ்சங்கள் வரும் என்று நாம் பார்த்தோம். பஞ்சங்கள் வந்திருக்கிறதையும் நாம் பார்த்தோம். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வரப்போகின்றது. என்ன பஞ்சம் என்று பார்க்கும் பொழுது, அது தேவனுடைய வார்த்தை கேட்க கூடாதபடி பஞ்சம் வரும். அதாவது தேவனுடைய வார்த்தை நம்முடைய கையில் இருந்தே பறிக்கப்படும், அதை நாம் கேட்காத காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் அப்படியேப்பட்ட பஞ்சம் வருவதற்கு முன்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். ஆமோஸ் 8:12 நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த நாளிலே இந்த ஆமோஸ் 8:11 தியானிக்க போகின்றோம். அதில் சொல்லப்பட்ட முதல் பஞ்சம் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் அல்ல. இங்கே யோசேப்புடைய காலத்தில் எப்படியப்பட்ட பஞ்சம் வந்தது என்று பார்க்கும் பொழுது ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் என்று நாம் பார்க்கிறோம். உணவு பஞ்சம் ஒரு பிரச்சனை அல்ல, ஏனென்றால் கடவுள் அதை கவனித்துக் கொள்வார். நம்முடைய வாழ்க்கையிலே உணவு நிச்சயமாகவே மிக அத்தியாவசிய விஷயமானது, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது என்பது நம் அனைவருக்குமே தெரியும். ஆனால் உணவு மாத்திரமே நம்முடைய வாழ்க்கை அல்ல என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உணவு நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால் நிச்சயமாகவே மனிதர்கள் நாளடைவிலே மரித்து போய்விடுவார்கள், அது உண்மைதான். ஆனால் மனிதன் மரித்தாலும் மரித்த பின்பு அவனுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, அது நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. யோசேப்புடைய காலத்திலும் பஞ்சங்கள் வந்தது, உணவு பஞ்சம் வந்தது. ஆனால் தேவன் அதற்கான ஒரு தீர்வை வைத்திருந்தார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கூட உணவுக்கு ஏற்பட்ட பஞ்சங்கள் வரும் என்றால் தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்ல கர்த்தர் அதற்கான ஒரு தீர்வையும் வைப்பார். மத்தேயு 4:4 அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படி என்றால் நம்முடைய சரீரத்துக்கு அப்பம் தேவையில்லையா என்று நீங்கள் கேட்கலாம். இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. அப்படி என்றால் ஒரு மனுஷன் ஜீவன் வாழ்வதற்கு உணவு மாத்திரம் தேவையல்ல, உணவை காட்டிலும் இன்னொன்று மிக முக்கியமானதாக இருக்கிறது, அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தை, அதாவது தேவனுடைய வார்த்தையினாலும் மனிதன் உயிர் வாழ்வான். அப்படி என்றால் வேதாகமத்தில் யாராவது வாழ்ந்திருக்கிறார்களா என்ற கேள்வி வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு மனிதன் 40 உபவாசம் இருந்திருக்கிறார்களா என்ற கேள்வி வருகிறது. ஆம், வேதாகமத்தில் இருந்திருக்கிறார்கள். மோசே 40 உபவாசம் இருந்து 10 கற்பனையை பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 40 உபவாசம் இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய வல்லமையை பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அதே போலவே எத்தனையோ பேர்கள் உபவாசம் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர்களுக்கு உணவு தேவையில்லையா? உணவு முக்கியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்களிடத்திலே தேவனுடைய வார்த்தை இருந்த நிமித்தமாக அவர்களால் 40 உணவில்லாமல் அங்கே உபவாசம் இருக்க முடிந்ததை நம்மால் பார்க்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது தேவனுடைய பாதத்திலே நாம் இருப்பது. ஆனால் இந்த உணவை கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உணவு பற்றாக்குறை ஏற்பட்டால் கர்த்தர் அதை சந்திப்பார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 41 நாம் அதை தான் வாசிக்கின்றோம். 38 அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல ஒருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமுள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடுவார்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாக இருப்பேன் என்றான். இங்கே பார்க்கும் பொழுது இந்த சொப்பனத்துக்கான விளக்கத்தை யோசேப்பு சொன்ன பொழுது அங்கே ராஜா யோசேப்பை உயர்த்தக்கூடியதை பார்க்கிறோம். யோசேப்புடைய கரத்திலே எல்லா காரியங்களையும் அவர் ஒப்பு கொடுக்கின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே. அப்படி என்றால் பஞ்சம் வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகின்றார். கர்த்தர் பஞ்சத்தை பற்றி முன் அறிவித்தார். அதே போல நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு அவர் சொல்லுவார். 47 வாசிக்கும் பொழுது, பரிபூர்ணமுள்ள 7 பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. அவ்வேழு வருஷங்களிலும் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்கள் எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்தந்த பட்டணத்தில் அதனின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பு தனக்கு அந்த பதவி கிடைத்த மாத்திரத்திலே அங்கே சொப்பனத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தின வண்ணமாக அந்த 7 அவன் என்ன செய்தான் என்று பார்க்கும் பொழுது தானியங்கள் எல்லாம் சேகரித்து வைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட பஞ்சங்கள் வரும் என்று வேதம் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக எப்படியப்பட்ட பஞ்சம் வரும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடாத பஞ்சம் இந்த கடைசி நாட்கள் வரும் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து படிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 52 வாசிக்கும் பொழுது, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எபிராம் என்று பெயரிட்டான். இங்கே பார்க்கும் பொழுது யோசேப்புக்கு இந்த பஞ்சம் வருவதற்கு முன்பதாகவே இரண்டு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அதுதான் நாம் வாசித்தோம். இளையவனுடைய பெயர் எபிராம். அந்த இளையவனுக்கு பெயர் வைப்பதற்கு முன்பதாக அங்கே அவர் ஒரு காரியத்தை சொல்கின்றார். என்னென்று பார்க்கும் பொழுது, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார், அதாவது கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், ஆகையால் அவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்று பெயர் வைக்கிறார். இன்னொருவனுக்கு இன்னொரு பெயர் வைக்கிறார். மூத்தவனுக்கு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். இங்கே பஞ்சம் வருகின்றது. ஆனால் கர்த்தர் அங்கே ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அந்த பஞ்சத்திற்கு ஒரு மனிதனை தயார் செய்வதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரிடத்தில் இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு அனைத்து காரியத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் உங்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். சங்கீதம் 1:2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்க வேண்டும். இவ்வாறு நாம் இருக்கும் பொழுது வரக்கூடிய அந்த பஞ்சத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். 3, அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். இங்கே வேத வசனம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஒரு மனிதன் ஆண்டுடைய வார்த்தையிலே வேறொன்று நிற்பான் என்றால் அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தைப் போல இருப்பான், தன் காலத்திலே அவன் கனி கொடுத்து இலை உதிராதிருக்கிற அவன் மரத்தைப் போல அவன் இருப்பான் என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இங்கே யோசேப்பும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தான். அவன் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தான், கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தான். ஆகையால் அந்த பஞ்சம் வருவதை கர்த்தர் முன்பே யோசேப்புக்கு வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களில் எத்தனை பஞ்சங்கள் வந்தாலும் இந்த வேதத்தை கேட்காத கூடிய பஞ்சம் வருவதற்கு முன்பதாக நாம் வேத வார்த்தைகளை மனப்பாடம் செய்ய வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். 6:35, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா உள்ளவன் ஒரு காலம் தாகமடையான். இங்கே பார்க்கும் பொழுது ஜீவ அப்பம் நானே என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இன்று நமக்கு ஆவிக்குரிய பசி இருக்கிறதா, இன்று நமக்கு ஆவிக்குரிய தாகம் இருக்கிறதா என்பதை சற்று நாம் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு காரியத்தில் இருக்கிறோம். சரி, 8:11 சொல்லப்பட்ட அடுத்த பஞ்சம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, அதாவது தண்ணீர் பஞ்சம். இந்த உலகத்தில் தண்ணீர் பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று இரு நபர்கள் சண்டை போட்டுக் கொள்கின்றதை நாம் பார்க்கிறோம், இரு தேசங்கள் சண்டை போட்டுக் கொள்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆகையால் தண்ணீர் பஞ்சம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இன்று அநேகர்கள் தண்ணீர் இல்லாமல் மறிக்கிற சம்பவங்களும் நடைபெற்று வருகிறதை பார்க்கிறோம். சரி, இந்த கடைசி நாட்களில் இந்த தண்ணீர் பஞ்சத்திலிருந்து நாம் எப்படி வெளியே வருவது, தண்ணீர் பஞ்சம் என்றால் என்ன என்று நாம் கேட்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவ தண்ணீர் இருக்க வேண்டும், ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்து இருக்க வேண்டும். அந்த ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்து இல்லாத பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு வறண்ட பூமியைப் போல மாறுகின்றது. அவருடைய வார்த்தை அப்பமாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவ தண்ணீராக இருக்க வேண்டும். 4:13-14, இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு சமாரிய பெண்ணோடு பேசும் பொழுது அவர் சொல்லிய வார்த்தைகள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், என்னிடத்தில் தண்ணீர் இருக்கிறது, ஜீவ தண்ணீர் இருக்கிறது, ஒருவன் என்னை தேடி வருவான் என்றால் அவன் என்றென்றைக்கும் குடிக்கக்கூடிய ஜீவ தண்ணீரை நான் அவனுக்குள் கொடுப்பேன், அவன் என்றென்றைக்கும் அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பான். 7:38 வாசிக்கும் பொழுது, வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றான். நம் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது நம்மிடத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று இங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்து இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில் அநேகர்கள் வேதத்தை வாசிக்க மாட்டார்கள், அநேகர்கள் ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவிடம் வரமாட்டார்கள். இந்த சமரிய பெண் கிறிஸ்துவிடம் வந்தது நிமித்தமாக இயேசு அந்த பெண்ணை பார்த்து, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன், நானே அந்த ஜீவ தண்ணீர் என்று சொல்லியதை பார்க்கிறோம். இன்று நாமும் கிறிஸ்து நம்மிடம் இருக்கும் பொழுது, கிறிஸ்துவிடம் நாம் செல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜீவ தண்ணீராக, ஜீவ ஊற்றாக மாறக்கூடியதை பார்க்கிறோம். சரி, நாம் வாசிக்கலாம் ஆமோஸ் 8:11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. இரண்டு பஞ்சங்களையும் நாம் பார்த்துட்டோம். மூன்றாவது பஞ்சத்தை நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அதாவது மூன்றாவது பஞ்சம் மிக முக்கியமான ஒரு பஞ்சம், ஆண்டவருடைய வார்த்தை பற்றாக்குறை ஆகக்கூடிய பஞ்சம். அப்படி என்றால் நாம் சொல்லலாம், இன்றுதான் வேதாகமம் என்னுடைய தொலைபேசியில் இருக்கிறதே, என்னுடைய கணினியில் இருக்கிறதே என்று நாம் சொல்லலாம். அதுதான் மிக மிக ஆபத்தானது. ஏனென்றால் கிட்டத்தட்ட அநேகர்கள் இன்று சபைக்கு வேதத்தை எடுத்து வருவதற்கு பதிலாக தொலைபேசியிலே வேதம் இருக்கிறதே அது போதும் என்று அவர்கள் தொலைபேசியை மாத்திரம் எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளில் வேதம் எடுத்து வரக்கூடிய பழக்கம் குறைந்து விட்டது. அநேக குடும்ப ஜபங்களில் வேதத்தை திறந்து வாசிக்கக்கூடிய பழக்கம் குறைந்து விட்டது. இன்னும் நாட்கள் செல்ல செல்ல ஒரு கட்டத்திலே எல்லோரும் யோசிக்கக்கூடிய ஒரு காரியம், நமக்கு எதற்கு வேத புத்தகம், நம்மிடம்தான் மொபைல் இருக்கிறதே, நம்மிடம்தான் செல்போன் இருக்கிறதே, நம்மிடம்தான் ஐபேட் இருக்கிறதே, அதை நான் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய நாட்கள் வரும். அப்பொழுது என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் அதிலே வாசிப்பார்கள். இன்னும் நாட்கள் செல்ல செல்ல அதை கூட அவருடைய தொலைபேசியிலிருந்து மறைந்துவிடும். அதாவது தேவனுடைய வார்த்தை கேட்காத பஞ்சம் வரும் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் இந்த கடைசி நாட்களில் இருக்கிற நாம் அப்படியேப்பட்ட ஒரு பஞ்சத்தில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க வேண்டும். 2 Timothy 4:2, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீண்டிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணு, கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பெற மனதில்லாமல் செவி திணவலுள்ளாராகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அதாவது கடைசி நாட்களே ஜனங்கள் கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்ப்பார்கள். அவர்கள் தொலைபேசியில் இருக்கக்கூடிய படங்களை பார்ப்பார்கள், கதைகளை கேட்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் கடைசி நாட்களில் ஜனங்கள் மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருப்பார்கள். அதாவது இந்த உலகத்தின் கட்டுக்கதைகளை அவர்கள் வந்து தன்னுடைய இருதயத்திலே வைத்து கொண்டு கதைகளை பார்ப்பது, தொலைக்காட்சியை பார்ப்பது, நாடகங்களை பார்ப்பது, சினிமாவை பார்ப்பது என்று அதிலே மிக முக்கியத்துவம் தந்து நடப்பார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கடைசி நாட்களில் ஜனங்கள் கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்ப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, இது இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக இல்லங்களில் இன்று தொலைக்காட்சி பெட்டி அவர்களுக்கு தொல்லைக்காட்சியாக மாறியிருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்குலைத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை மெல்ல 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 அழிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், இந்த பஞ்சங்களும் இந்த கடைசி நாட்களில் வரும். குறிப்பாக தேவனுடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடிக்கு இந்த கட்டுக்கதைகளை அநேகர்கள் செவி சாய்ப்பதன் நிமித்தமாக வேத வார்த்தையுடைய இருதயத்திலிருந்து மறைந்து போய்விடும். அதுக்கடுத்து என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது, ஆம், அவர்கள் பாவமாக வாழ ஆரம்பிப்பார்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார்கள். ஆகையால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து படுங்கள். யோசிப்புடைய காலத்திலே ஏற்பட்ட பஞ்சம் அது ஆகார பஞ்சமாயிருந்தது. ஆனால் இந்த கடைசி நாட்டில் வரக்கூடிய பஞ்சம் அன்று வார்த்தை கிடைக்காத பஞ்சமாயிருக்கிறது. ஆகையால் வேதத்தை ஆராய்ந்து படிப்போம், கண்ணை முடிஞ்சமும் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக நேசித்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உங்களை செய்து கேட்ட அனைவரும் கருத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீ பேசும்படியா சொல்லிக்கிறார். நாங்கள் வெறும் கருவிகள் தான், கர்த்தர் நீர் எங்களை பயன்படுத்துகிறோம். அவர்களைப் போல நீர் கர்த்தாவராட்சா அவர்களை பயன்படுத்தி எடுத்து பயன்படுத்த முடியும் சொல்லிக்கிறேன்.
மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332331. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org. www.awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி: அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.
நீங்கள்